விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 விவசாயி சமுதாய வானொலி. நம்ம சமுதாய வானொலியின் மூலம் நீங்க பல நிகழ்ச்சிகளை கேட்டு பயனடைந்திருப்பீங்க அப்படிங்கறத நம்புறோம். சரி, இப்ப இந்த சமுதாய வானொலினா என்ன, இது யாரால யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது, இதன் குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நமக்கு விரிவாக தெரிவிக்க வந்திருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சந்தை விரிவாக்கத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் எஸ்பி ராமநாதன் அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம். வணக்கம்
சார். இப்போ கம்யூனிட்டி ரேடியோ, அதாவது சமுதாய வானொலி அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. கம்யூனிட்டி ரேடியோ சமுதாய வானொலி அப்படின்னா என்னங்க சார்?
அதாவது இந்த சமுதாய வானொலி கம்யூனிட்டி ரேடியோ அந்த பேர்லே இருக்கு. பார்த்தீங்கன்னா திஸ் ரேடியோ சர்வ்ஸ் ஃபார் த கம்யூனிட்டி, அதாவது இந்த ஒரு ஊடகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வானொலி ஒரு சிறந்த ஊடகம். இந்த ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு முன்னேற்ற பணிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது இந்த சமுதாயத்துக்காக உதவக்கூடிய இந்த வானொலி, இந்த ஊடகங்கிறதுனால தான் இதை வந்து சமுதாய வானொலின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இந்த ஊடகம் பயன்படும். ரொம்ப எஃபெக்டிவான ஊடகங்களோட சொல்லலாம் கம்யூனிட்டி ரேடியோன்னு சொல்கிறது, சமுதாய வானொலின்னு சொல்கிறது.
சார், அப்போ ஆல் இண்டியா ரேடியோலாம் இருக்குது, நிறைய நிறைய ப்ரைவேட் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, அதே அளவுக்கு இதனோட ஒலிபரப்பு திறனும் இருக்குமா?
கண்டிப்பாக, நல்லா கேட்டிங்க. அதாவது இந்த ஆல் இண்டியா ரேடியோ அகில இந்திய வானொலி நிலையம் ஒரு பெரிய ஜெயண்ட்னு சொல்லலாம். அதனுடைய ஒலிபரப்பு திறன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 கிலோவாட்டு 6 கிலோவாட்டுன்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. இது வந்து 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றளவுக்கு போகும்னு சொல்லுவாங்க. இது வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சேவை செய்து கொண்டு வருது. அப்போ ஒரு கருத்தும் கூட இருக்குது, இப்போ யார் சார் ரேடியோ கேட்குறா, டிவியெல்லாம் வந்தாச்சு அப்படின்னு. இன்னும் வானொலி நேயர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. வானொலியில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய பயன்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவோட இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ காரில் போனீங்கன்னாலுமே பஸ்ஸில் போனீங்கனாலும் அவங்க எல்லாம் கேட்குறது என்னென்னா எஃப்எம் பண்பலைன்னு சொல்லி, அதில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அந்த சேனல் போயிட்டுருக்கு. அந்த பண்பலையில் பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது, விளம்பரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆக இந்த தருணத்தில் ஆல் இண்டியா ரேடியோவும் இருக்குது, எஃப்எம் சேனலும் இருக்குது, கம்யூனிட்டி ரேடியோவும் இருக்குது. இந்த கம்யூனிட்டி ரேடியோவினுடைய நோக்கம் வந்து தனித்துவம் பெற்றது, அதாவது ஒரு சமுதாயத்துக்கு தேவையானவற்றை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் வாயிலாகவே இந்த வானொலியை நடத்தி என்ன அவங்க தேவையோ இந்த வானொலி ஊடகத்தின் மூலமாக பூர்த்தி செய்வ நோக்கத்துக்காக தான் இந்த சமுதாய வானொலியை வந்து மத்திய அரசாங்கத்தில் ஒப்புதல் அளிச்சுட்டு இருக்காங்க.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், சமுதாய வானொலியோட நோக்கத்தை சொன்னீங்க. ஆல் இண்டியா ரேடியோ பொறுத்த வரைக்கும் வைடு எக்ஸ்டென்சிவ் குரூப் மாதிரி அது இருக்குது. இது ஃபோக்கஸ்டாக ஒரு பர்டிகுலர் குரூப்னு சொல்லும்போது அந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் நல்லாவே இருக்கும். சுமாராக எத்தனை வானொலி நிலையங்கள், அதாவது சமுதாய வானொலி நிலையங்கள் எத்தனை இருக்கலாம்?
அதாவது சமுதாய வானொலின்னு பார்க்கும்போது இது இப்போ மத்திய அரசினுடைய தகவல் ஒலிபரப்புத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், அந்த அமைச்சகத்தின் கீழே தான் இந்த சமுதாய வானொலி வந்துட்டுருக்கு. அதில் தான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவும் வருது, தூர்தர்ஷனும் வருது, சமுதாய வானொலியும் வருது. இந்த சமுதாய வானொலிக்கு ஒப்புதல் கொடுப்பதெல்லாம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங். இப்போ இதில் வந்து யார் யார் இந்த சமுதாய வானொலி அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட நபர் யாரும் இந்த சமுதாய வானொலியை அமைக்கிறதுக்கு ஒப்புதல் கிடைக்காது. கல்வி நிறுவனங்கள் அமைக்கலாம், நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் போல உள்ள பல்கலைக்கழகங்கள் நிறுவலாம், அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓன்னு சொல்லுவோம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸு, அவங்க நிறுவலாம், அவங்களுக்கு ஒப்புதல் கிடைக்கும். இந்த சமுதாய வானொலி ரொம்ப தனித்துவம்னு நான் முன்னாடியே சொன்னேன். இதுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோவாக இருந்தாலும் சரி, எஃப்எம் சேனலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பப்ளிக், அதாவது இந்த சமுதாயத்தினர் போய் அங்கே பங்கேற்க முடியாது, அதை எதுவும் ஆப்ரேட் பண்ண முடியாது, அதை எதுவும் பண்ண முடியாது. வேணால் நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோவுக்கோ எஃப்எம்முக்கோ ஒரு சிறப்பு பேச்சாளரை கூப்பிட்டு பேச சொல்லலாம், ஆனால் சமுதாய வானொலியில் அப்படி இல்லை. சமுதாய வானொலி அமைத்த பிறகு எந்த சமுதாயத்திற்காக அந்த வானொலி அமைக்கப்பட்டதோ அந்த அங்கத்தினர்களாலேயே நடத்தப்படக்கூடிய அந்த ஒரு வானொலி, அதான் அந்த சிறப்பம்சம்னு சொன்னேன். என்ன இது ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க நடத்த முடியுமா, அவங்க வந்து மக்கள்லாம் நடத்த தாராளமாக. இதில் வந்து ஒரு லாங்குவேஜுங்கிறது பார்த்திங்கன்னா அது எந்த மொழியாக இருந்தாலும் சரியான வகையில் கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷனுக்காக தான் அந்த இதை உபயோகப்படுத்துகிறோம். அந்த வகையில் என்ன தேவை இருக்கோ அந்த சமுதாயத்திற்கு அந்த சமுதாய அங்கத்தினர்களையே ஈடுபடுத்தி அந்த வானொலியை ரன் பண்ணுற மாதிரி தான் இதனுடைய கான்செப்ட்.
நல்லா சொன்னீங்க சார். அந்த சமுதாயத்தோட அங்கத்தினரை வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், அதனோட நோக்கம் தான் சமுதாய வானொலின்னு சொன்னீங்க. கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள்லாம் அமைக்கலாம் அப்படின்னு
சொன்னீங்க. நீங்கள் கேட்டதுக்கு நான் அதை இன்னும் கொடுக்கல உங்களுக்கு. அதாவது சமுதாய வானொலின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் 135 சமுதாய வானொலிகள் இயங்கி கொண்டு வருகின்றன, அதாவது இந்திய அளவில். இதில் வந்து இன்னும் 400-500 விண்ணப்பங்கள் எல்லாம் பரிசீலனையில் இருந்துகிட்ருக்குது. அதில் 135 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் சமுதாய வானொலிக்கே ஒரு பயனீர்னு சொல்லலாம். முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சமுதாய வானொலி நிலையம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சமுதாய வானொலி தான். அந்த ஒரு சிறப்பு தமிழகத்துக்கு இருக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ இன்றைக்கி இருக்க மாநிலங்கள்லே தமிழ்நாட்டில்தெல்லாம் அதிகமாக இருக்குது. ஏறத்தாழ ஒரு 30 இருக்குன்னு நினைக்கிறேன். 135 30 வானொலி, சமுதாய வானொலி நம்ம தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டு வருகிறது.
வீடியோ சேனல்ஸும் தமிழ்நாட்டில் தான் அதிகம். அதே மாதிரி சமுதாய வானொலியும் இங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது முதல்ல அப்படின்ட்டு ஒரு நல்ல உபயோகமான தகவல் ஒன்று சொன்னீங்க. சரி, இப்போ கல்வி நிறுவனங்களோ பல்கலைக்கழகங்களோ எதுக்காக சமுதாய வானொலி நிலையத்தை நிறுவுறாங்க?
நிச்சயமாக, அதாவது நல்ல ஒரு கேள்வி கேட்டிங்க. இந்த கல்வி நிறுவனங்கள் பொது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சமுதாய வானொலிக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கும்போது மத்திய அரசாங்கம் கேட்பாங்க, என்ன உபயோகத்துக்காக நீங்கள் இதை ஆரம்பிக்க விரும்புகிறீங்கன்னு. கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வி நிறுவனங்களில் முக்கிய தேவை என்னென்னா கல்வி, மாணவர்களுக்கு கல்வியை ஊட்டணும், அது ஒன்று. அதனுடைய அடிப்படையில் தான் அந்த சமுதாய வானொலி இயங்கும். அதற்கு அடுத்தபடியாக கல்வின்னா 100% கல்வியின் அடிப்படையில் மட்டும் அந்த சமுதாய வானொலி இயங்காது. சுற்றுப்புற மக்களுக்கு என்ன தேவையோ, இதர தேவைகளோ, அதற்காகவும் அந்த சமுதாய வானொலியில் நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யப்படும். அதுபோல் நம்ம போன்ற வேளாண் பல்கலைக்கழகங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு யார் கிளையன்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நேயர்களும் கிளையன்ட்ஸும் யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லோருமே, அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு வந்து கல்வி அடிப்படையில் எஜுகேஷன் தான் மெயின் பேஸ். அதை மாணவர்களுக்கு கல்வியினுடைய ஊக்கத்தை கொடுப்பதற்காக இந்த சமுதாய வானொலி அடிப்படையாகவும் இதர நிகழ்ச்சிகளை வந்து பப்ளிக்காகவும் எடுத்து செய்வாங்க. நம்மை போன்ற வேளாண் பல்கலைக்கழகங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு யார் நேயர்கள் கிளையன்ட்ஸ்னு பார்த்தோம்னா விவசாயிகள் தான். இன்றைக்கி பல்வேறு ஆராய்ச்சிகள் நம்ம இங்கே செஞ்சிட்ருக்குறோம். அந்த ஆராய்ச்சி முடிவுகளை அந்த விவசாயிகளுக்கு நம்ம எடுத்து செல்லணும். அதை பல்வேறு வழிவகைகள் இருக்கின்றன. அதாவது ஒரு ஆய்வு முடிவை அது நல்லா இருக்கும் பட்சத்தில் விவசாயிக்கு கொண்டு போகும்போது பயிற்சிகள் கொடுக்குறோம். அந்த செயல் விளக்க திடல்கள் வந்து விவசாயிகளுடைய வயல்களிலே செய்கிறோம். பொதுக்கூட்டங்கள், அதில் வந்து விவசாயிகளுக்கு நிறைய தொழில்நுட்பங்களை கொடுக்குறோம். இது மாஸ் மீடியான்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நல்ல சிறந்த ஊடகம். தொழில்நுட்பங்களை விஞ்ஞான பெருமக்கள் மூலமாக இதில் ஒளிபரப்பும் பொழுது விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் அவ்வப்போது கிடைக்கிது. ஒரு 100% நிகழ்ச்சிகளில் ஏறத்தாழ 50 மேலாக, ஒரு 60% வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை கொடுக்கக்கூடிய ஊடகமாக இந்த நம்ம சமுதாய வானொலியில் ஒளிபரப்பிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த பல்கலைக்கழகத்தில் நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள். அதாவது முதுநிலை மாணவர்கள் படிக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க இளநிலை மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானவற்றையும் கல்வி அடிப்படையிலையும் ஒளிபரப்புகிறோம். அது தவிர நமக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவையில் நம்ம வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறோம். இது பெரும்பாலும் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸு தேவையான கிச்சன் கார்டனிங்கு, உங்களுக்கு வேறு கைவினை தொழில்கள், ஒரு பொம்மை செய்கிறது எப்படி, ஒரு வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஜாம் செய்கிறது எப்படி, ஒரு ப்ரெட்டு செய்கிறது எப்படி, ஒரு பொக்கே செய்கிறது எப்படி, இந்த மாதிரி நகர்ப்புற மக்களுக்கு அதில் இல்லத்தரசிகளுக்கு தேவையானவற்றையும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இது மட்டுமல்ல, ஒரு சுற்றுப்புற சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த டெங்கு காய்ச்சலை தடுக்கிறதுக்கு மாநகராட்சி பல்வேறு ஏற்பாடுகளை செய்துட்டுருக்கு. அதை நம்ம ரிப்பீட்டடாக இந்த சமுதாய வானொலியில் கொடுக்குறோம். டெங்கு காய்ச்சல் வராமல் சுற்றுப்புறத்தை எவ்வாறு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி சிக்கன் குனியா இந்த மாதிரி பல்வேறு, ஏன்னா சுகாதார கேடுகள் நிறைய இருக்குது, இதை வந்து அவேர்னஸ் ஏற்படுத்தணும், அதையும் கொடுக்குறோம். அது தவிர இந்த மியூசிக், அதாவது இசை பிரியர்கள் நிறையா இருக்கிறாங்க, இசையை சார்ந்த நிகழ்ச்சிகளும் கொடுக்குறோம். ஆக நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கிறதுனால விவசாயிகளுக்கு மாத்திரம்தான் இந்த சமுதாய வானொலின்னு இல்லை, அது வேளாண் தொழில்நுட்பங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு இதர நிகழ்ச்சிகளையும் இந்த சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து நிகழ்ச்சிகளையும் கொடுத்துட்ருக்குறோம்.
அருமையாக சொன்னீங்க சார். அதாவது வேளாண் பெருமக்களுக்கு மட்டுமல்ல சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து நிகழ்ச்சிகளையும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இதனோட சட்டத்திட்டங்கள் எப்படிங்க சார்? ஏன்னா அகில இந்திய வானொலி எடுத்தாச்சுன்னா அங்கே விளம்பரங்கள் இருக்குது, சினிமா பாடல்கள் இருக்குது. பொதுவாக மக்களுக்கு வந்து சினிமா பாடல் அந்த மாதிரி இதுதான் ரொம்ப விருப்பம் அதிகம். ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நல்லது தான், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதோட ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ விளம்பரங்களோ சினிமா பாடல்களோ அல்லாமல் ஒரு சமுதாய வானொலியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுமா?
நிச்சயமாக நடத்தலாம். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். இந்த சமுதாய வானொலியினுடைய ஒலிபரப்பு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத விட என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த நியூஸ் ஒலிபரப்பக்கூடாது, இதில் அரசியல் இருக்கக்கூடாது. அதாவது திருத்தலங்களுடைய இது, அதாவது ஒரு கோவில் கும்பாபிஷேகம் இல்லை ஒரு சர்ச்சில் ஒரு விசேஷம், ஒரு மாஸ்கில் ஒரு விசேஷம், இது போன்ற மதம் சார்ந்த எந்த விதமான விஷயங்களும் இந்த சமுதாய வானொலியில் ஒளிபரப்பக்கூடாது. அதாவது அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தினரிடையே ஏதாவது பிரிவை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான இதையும் நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது ஒரு கலவரம் ஏற்படுகிற மாதிரி இருக்கக்கூடிய எந்த சம்பவங்களையும் இதில் ஒளிபரப்புறதோ அதுவும் செய்யக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சமுதாயத்திற்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் இதில் வந்து ஒளிபரப்பக்கூடாது. நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, நல்ல அருமையான ஒரு கேள்வி. இந்த மாதிரி எஃப்எம் சேனல்லாம் 24 மணி நேரமும் மியூசிக்கிலே போயிட்டுருக்கும் பொழுது ஒரு சமுதாய வானொலியை எவ்வளவு அதற்கு இணையாக செய்ய முடியும்? நிச்சயமான ஒரு நல்ல கேள்வி தான். அதாவது அதற்கு போட்டியாக நடத்தி அதை போட்டியில் வென்று விடலாம் என்று நாம் நினைப்பதை விட நம்ம ஒளிபரப்பக்கூடிய நேரங்களில் நேயர்கள் வந்து நம்ம காதுக்கு இனிய அளவில் கேட்குற மாதிரி பண்ணலாம். இந்த பாட்டுக்களெல்லாம் சினிமா பாட்டுக்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய ரைட்ஸ் இல்லாமல் ஒளிபரப்ப முடியாது. அந்த அவங்களுடைய காப்பிரைட்ஸ் வாங்கி கொண்டு நம்ம தாராளமாக ஒளிபரப்பலாம். இந்த சினிமா மெட்டுக்களெல்லாம் போட்டுக்கலாம். அதாவது பழைய பாடல்கள்லாம் இருக்குது, இப்போ விவசாயம் சார்ந்த பழைய பாடல்கள்லாம் இருக்குது. நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்களெல்லாம் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். அதோட நிறைய மெட்டுகளெல்லாம் நம்ம தயார் பண்ணி அதோட சேர்க்கலாம். ஏன்னா இந்த மோனோவாக இருந்துன்னா யாருமே இன்றைக்கி கேட்குறதுக்கு இல்லை. ஏன்னா நம்முடைய மனது வந்து மாறிவிட்டது. அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனோடனே என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும், ஆனால் முழுமையாக என்டர்டெயின்மெண்ட்டு மட்டுமே இல்லாமல் அந்த என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்ந்த ஒரு கலவையாக இந்த தேவையும் அவங்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில் நம்ம சமுதாய வானிலையெல்லாம் இப்போ நம்ம முயற்சி செஞ்சுட்ருக்கோம், நிறையா செய்கிறோம்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சாலே எதை பண்ணணும் அப்படிங்கிறது தானாலே தெளிவு பெற்றோம். சரி, வேளாண் பல்கலைக்கழக சமுதாய வானொலியை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் ஒலிபரப்பு திறன் இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல வந்து விளைநிலங்கள் இருக்குதா? விவசாய பெருமக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது?
சமுதாய வானொலி பற்றிய தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார் பேராசிரியர் முனைவர் SP ராமநாதன் அவர்கள். தொடர்ந்து விவசாயி பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேளுங்க.
அதாவது இந்த சமுதாய வானொலி அப்படிங்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்னேன், அகில இந்திய வானொலிக்கு ஒலிபரப்பு திறன் பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டருக்கு 5 கிலோவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிலோவாட்டுங்கும்போது 1000 வாட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சமுதாய வானொலிக்கு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தில் கொடுத்துருக்க பெர்மிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா 50 வாட் தான், பார்த்துங்க 50 வாட் தான். அது வந்து 5000 வாட்டு அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு. இந்த 50 வாட்டில் இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு எவ்வளோ தூரம் அந்த வேவ்ஸ் எல்லாம் ரீச் ஆகும்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒலிபரப்பு அமைச்சகத்தினுடைய இதைப்படி பார்த்திங்கன்னா 8-10 கிலோமீட்டர் தான் போகும். எல்லா வானொலி நிலையங்களும் பார்க்கும்பொழுது ஒரு 10-12 கிலோமீட்டர் போகுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாய வானொலி, இதுக்கு வந்து பேர் கூட வச்சுருக்கோம், விவசாயி அப்படின்னு வச்சுருக்கோம். விவசாயம்னா நம்ம விவசாயம் சார்ந்த நேற்றில் ஒலிபரப்புறோன்னு சொல்லி இது கிட்டத்தட்ட 15-17 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 15-17 கிலோமீட்டர்னா நம்ம பல்கலைக்கழகத்தான் சமுதாய வானொலியினுடைய சுற்றி ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வட்டப்பாதையில் போகுது. இதில் பெரும்பாலும் ஒரு அதாவது கிழக்கு பக்கத்தில் நிறைய நகர்ப்புறம், வடக்கு தெற்கு மேற்கு இங்கே கிராமங்கள் நிறைய இருக்குது. ஏறத்தாழ ஒரு 25-30 கிராமங்களுக்கு இது போய் சேருது. நல்ல ஒரு சர்வேலாம் பண்ணி பார்த்தோம். அந்த 16-17 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரிசப்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் உள்ளே வரும்போது நல்லாயிருக்கும். இதில் எப்படி விவசாயிகள் இதில் பங்கேற்கிறாங்கன்னு கேட்டிங்க, இந்த சமுதாய வானொலி குறித்து நல்ல ஒரு அவேர்னஸ்ஸு ஏற்படுத்தியிருக்கோம். அதில் வந்து நாளிதழ்கள்லாம் கொடுத்துருக்குறோம். ஏன் நம்ம அகில இந்திய வானொலி மூலமாகவே நம்ம சமுதாய வானொலியை கொஞ்சம் விளம்பரப்படுத்தியிருக்கிறோம். அது தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிளையன்ட்ஸ்ன்னு சொன்ன பாருங்கள், இங்கே வந்து விவசாயிகள் பயிற்சிக்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட வந்து நம்ம இந்த சமுதாய வானொலி பற்றி தகவலை கொடுப்போம். அவங்க பயிற்சிக்கு வரும்போது கூட அவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்க சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லுவாங்க. நம்ம அதோட ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி வந்து ஒரு விவசாயிகிட்ட சொல்லி அந்த தொழில்நுட்பம் கொண்டு போய் சேர்றதை விட அனுபவப்பட்ட ஒரு விவசாயி இந்த மாதிரி தகவல் ஊடகத்தில் சொல்லும் பொழுது, ஒரு 1000 விவசாயிகள் கேட்கும் பொழுது ஒரு 500 பேராக செய்து பார்ப்போமே என்கிற ஒரு நோக்கம் வரும். அந்த வகையில் இங்கே பயிற்சிக்கு வரக்கூடிய விவசாயிகளை இந்த சமுதாய வானொலிக்கு அழைத்து வந்து அவருடைய வெற்றி கதைகளை இங்கே பதிவு செய்து ஒளிபரப்புகிறோம். அது தவிர இந்த பயிற்சிகளுக்கு நாம் வெளியே சென்று அங்கங்கே பதிவு செய்து அதை நம்ம வானொலி வாயிலாக ஒளிபரப்புகிறோம். மேற்கொண்டு நிறைய சுய உதவி குழுக்கள் பார்த்தீங்கன்னா, அது சுய உதவி குழுக்கள் வந்து நிறைய ஆரம்பித்து என்ன செய்கிறதுன்னு ஒரு சில, எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, ஒரு சில சுய உதவி குழுக்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது இந்த பணத்தை வச்சுக்கிட்டுன்னு தெரியாமலாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும்னா பயிற்சி மூலமாக கொடுக்குறோம். அதில் வந்து கற்றுக்கிறாங்க, ஒரு சில பேர் பாதி பேர் போய் அதை செய்கிறாங்க, பாதி பேர் சரியாக வரலன்னு விட்டுறாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம், இந்த பயிற்சிகள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த சுய உதவி குழு அவங்களே இங்கே கூப்பிட்றோம், வாங்க உங்களுடைய அங்கத்தினருக்கும் சரி மற்ற சுய உதவி குழுவினருக்கும் ஏதாவது தகவல் பரிமாற்றம் ஏற்படுத்தினா கூட இந்த சமுதாய வானொலியில் செய்யலான்னு சொல்லி, அதுதான் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனுங்கிறது. அதுதான் நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கோம், அரசாங்கத்திலேருந்து பண உதவிகள் எல்லாம் செய்து இந்த நிலையத்தை நிறுவியிருக்கிறோம். அவங்கள வந்து அழைத்து வந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை பரிமாறி அவங்களுடைய வாழ்வில் ஒரு முன்னேற்றத்திற்காக நம்ம பாடுபட்டுருக்குறோம். அந்த சமுதாய வானொலியுடைய கான்செப்டே அதுதான்.
நல்லா சொன்னீங்க சார். இப்போ வந்து எனக்கு ஒரு 2 சந்தேகம் இருக்குது. இப்போ விவசாயம் சார்ந்த பிற துறைகள் இருக்குது இல்லையா, மீன் வளர்ப்பு துறை, கால்நடை, பட்டு வளர்ப்பு துறை, அதெல்லாம் இருக்குது. இப்போ அரசு திட்டங்களை வந்து இந்த நம்ம விவசாய பெருமக்களுக்கு சென்றடையும் வகையில் துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து பேசுகிறாங்களா அவங்க கிட்ட, அது ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கே ட்ரைனிங் வரக்கூடிய விவசாயிகளே நாங்கள் பேச வைக்கிறோம், அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்குறோன்னு சொன்னீங்க. இப்போ ஒருவேளை ஒரு விவசாயி ஈரோட்லேருந்து வர்றாரு, பெருந்துறையிலேருந்து வர்றாரு, அப்படின்னா அவர் வந்து நம் தன்னோட நிகழ்ச்சி வந்து ஒலிபரப்பு ஆகும் பொழுது கேட்க முடியாது. இந்த வெப்சைட்டில் ஏதாவது அப்லோட் பண்ணுற வசதி அப்படி ஏதாவது இருக்குதுங்களா?
அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சகோதர துறைகள்னு சொல்லுவோம். ஒரு திட்டம் விவசாயிகளுக்கு எல்லாம் கூட தெரியும், ஆத்மாங்கிற ஒரு திட்டம், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேளாண்மை தொழில்நுட்ப முகமைன்னு தமிழ்லையும் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மைத்துறை மாத்திரமல்ல, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடைத்துறை, மீன் வளர்ப்பு துறை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 8 துறைகள். இந்த 8 துறைகளும் மாவட்ட அளவில், ஏன்னா இந்த எல்லா துறைகளுமே விவசாயிகளுக்காக தான் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க. ஒரு விவசாயி முன்னேறணும்னா வேளாண்மைத்துறை மட்டும் வேலை பார்த்தா பார்த்தா, இந்த 8 துறைகளுடைய அதிகாரிகளும் செயல்படணும். இப்போ நீங்கள் நல்லா சொன்னீங்க, பல்வேறு திட்டங்கள் இந்த விவசாயிக்காக ஒவ்வொரு துறையிலையும் ஏற்படுத்துகிற திட்டங்கள், அது தெரிஞ்சால் தான் விவசாயிக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி. வேளாண்மைத்துறையில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து சமுதாய வானொலி ஒளிபரப்புனா அது சரியாக வராது. அதனால் இந்த 8 துறைகளில் என்னென்ன திட்டம் இருக்கோ அந்த திட்டங்களுடைய விளக்கங்களை பூரா வாங்கி சமுதாய வானொலியில் அப்பப்போ சொல்கிறோம். அதாவது இந்த திட்டம் இந்த பகுதிக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒரு மானியம் இருக்குது, இதை பயன்பெற்றால் இந்த மாதிரி ஒரு உபயோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யாரை தொடர்பு கொள்ளணும், அவங்களுடைய நம்பர் என்ன, அதையும் நம்ம பீரியாடிக்கலாக இதில் கொடுக்குறோம். அது தவிர இந்த திட்டங்களை நம்ம வாங்கி சொல்கிறது ஒன்று, அந்த துறை அதிகாரியே சொன்னால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், அவங்களையும் கூப்பிட்றோம். உதாரணமாக மீன் வளர்ப்பு துறைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் வளர்ப்பு துறையில் ஏதாவது ஒரு திட்டங்கள், புது திட்டங்கள் வந்து அந்த அதிகாரிகளையும் கூப்பிட்டு இங்கே பண்ணுறோம். அப்படி அவங்க இங்கே வர இதாகிற பட்சத்தில் அந்த அலுவலகங்களுக்கே சென்று அங்கேயே நம்ம செய்கிறோம். அதுபோலவே சில நிகழ்ச்சிகள் வந்து அவங்க அந்த துறை வாயிலாக நடத்தும் பொழுது அங்கேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வந்து இதை பண்ணுறோம். அது நீங்கள் கேட்ட முதல் கேள்வி. ரெண்டாவது, சார் நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறேன், திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். அவர் வந்து ஒரு நல்ல விவசாயி இருப்பார், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயியை வந்து பார்க்குறதுக்கோ அவருடைய அனுபவத்தை இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம கோவை மாவட்டத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடாதுன்னு அவர் இங்கே வந்திருக்கும் போது அவருடைய அனுபவங்களை சமுதாய வானொலியில் பதிவு பண்ணுறோம். ஆனால் அந்த பதிவு பண்ண ஒளிபரப்பை அவரால் கேட்க முடியாது. எல்லாருக்குமே அந்த பேசினதை கேட்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நார்மலாகவே அது ஹியூமன் பீயிங்ஸில் வருது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, மற்ற சமுதாய வானொலிக்கும் நமக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம், ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பொதுவாக என்ன சொல்லுவோம், கம்யூனிட்டி இ ரேடியோன்னு சொல்லுவோம், கணனியோடு இணைக்கப்பட்ட ரேடியோன்னு சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு. இதில் என்ன பண்ணுறோம்னா, பொதுவாக ஒரு ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ஒளிபரப்பு ஆச்சுன்னா மறு ஒளிபரப்புன்னு அவங்க போடும்போது தான் நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு அது கேட்க முடியாது. இல்லைன்னா ஒரு சிடிலேயோ எதாவது கேட்டு ரெக்கார்டரை வாங்கிட்டு வரணும், வந்து வீட்டில் வேணால் போட்டு கேட்கலாம். ஆனால் இதில் அப்படி இல்லை. நம்ம ஒளிபரப்பு முடிந்த பிறகு இது வந்து டிஎன்ஏயூ அக்ரி போர்ட்டல், அதாவது வேளாண் இணையதளம்னு இருக்குது, டிஎன்ஏயூ அக்ரி போர்ட்டல்னு சொல்லி. அந்த அக்ரி போர்ட்டலில் ஏறத்தாழ அந்த நேரத்தில் நேயர்களுக்கு அதையும் சொல்லணும், வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் கிட்டத்தட்ட 300,000 பக்கங்களுக்கு அந்த அக்ரி போர்ட்டலில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருக்கிறோம். அதில் கம்யூனிட்டி ரேடியோவையும் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த கம்யூனிட்டி ரேடியோவில் என்ன செய்கிறோம்னா, என்னென்ன தகவல்கள் இந்த சமுதாய வானொலி மூலமாக ஒளிபரப்புகிறோமோ மறுமணி நேரம் அந்த போர்ட்டலில் அப்லோட் ஆயிரும். அப்போ நீங்கள் அந்த டிஎன்ஏ அக்ரி போர்ட்டலுக்கு போய் அந்த சமுதாய வானொலியில் கிளிக் பண்ணி, யார் இப்போ ராமநாதன் பேசினாரு 1/11/2012 அதை கிளிக் பண்ணும்பொழுது எப்போ வேணாலும் உங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கணினி மூலமாக கேட்டுக்கொள்ளலாம். ஆக இந்த சமுதாய வானொலிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, உலகம் பூரா இருக்கக்கூடிய நேயர்கள், நிறைய தமிழ் நேயர்கள் இருக்கிறாங்க, அவங்க சில கருத்துக்களை கேட்கணும்னு நினச்சா, ஐயோ ரேடியோவில் நேற்று போட்டாங்க முந்தா நாள் போட்டாங்க அப்படின்னு கேட்குறத விட எப்போ வேணாலும் அவங்க சௌரியத்தை கேட்டுக்கொள்ளலாம். அதனால தான் இந்த சமுதாய கணனி வானொலியும் சொல்லுவோம், கம்யூனிட்டி இ ரேடியோன்னு சொல்லி. நம்ம கம்யூனிட்டி ரேடியோவுக்கு இது ஒரு சிறப்பம்சம்.
அதாவது ஒரு குடையின் கீழ் இங்கே எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து தகவல்களும் கிடைக்கப்பெறுதுன்னு ஒன்று சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. கூடுதல் தகவலாக 300,000 பக்கங்களை கொண்ட தகவல்களும் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சரிங்க சார், இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட சார்பு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அங்கேயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி நிலையங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு?
நிச்சயமாக, அதாவது இந்த சமுதாய வானொலி உடனே பார்க்கும் பொழுது அகில இந்திய வானொலியிலையும் எஃப்எம் சேனலு அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு குறுவட்ட ஒளிபரப்பு மாதிரி தானே இருக்குது, நேரோ காஸ்டிங் சொல்லுவாங்க. இது என்ன 15-20 கிலோமீட்டர் தானே போகுது, இது அந்த அளவு பண்ண முடியுமா? நிச்சயமாக பண்ண முடியும். எப்போவுமே ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பு எடுக்கிறார், 50 பேருக்கு வகுப்பு எடுக்கிறார். அந்த ஆசிரியர் அந்த 50 பேருக்கு வகுப்பு எடுக்கும்போது கண்காணிப்பது கொஞ்சம் குறவாக தான் இருக்கும். அந்த ஆசிரியர் மாலை நேரத்தில் ஒரு 5 பேருக்கு மட்டும் ஒரு டியூஷன் எடுக்கிறார், அதே ஆசிரியர் அதே மாணவன். அப்போ அந்த ஆசிரியருக்கு அந்த 5 மாணவனுக்கு எடுக்கும்பொழுது அவனுடைய மார்க் வந்து கூட வாங்குகிறான். எப்படி? அதே ஆசிரியர் அதே மாணவன், இங்கேயும் அதே ஆசிரியர் அதே கான்சன்ட்ரேஷன் கூட இருக்குது. இந்த சமுதாய வானொலியில் கண்டிப்பாக நிறைய சாதிக்க முடியும், வேளாண் துறையில் நிறைய சாதிக்க முடியும், விவசாயிகளுக்காக நிறைய செய்ய முடியும். சரி, அப்போ கோயம்புத்தூரில் நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் மட்டும் ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து பல்வேறு பக்கங்கள்லேருந்து வரக்கூடிய விவசாயிகளை இங்கே பதிவு செய்து பண்ணிட முடியுமா அப்படின்ல, இது ஒரு ஆரம்பம். இதற்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 36 நிலையங்கள் இருக்குது நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு. அதில் பார்த்திங்கன்னா 14 வேளாண் அறிவியல் நிலையங்கள், கேவிகேன்னு சொல்லுவோம், கிருஷி விஞ்ஞான் கேந்திரான்னு சொல்லி. இந்த சமுதாய வானொலியினுடைய ஒரு கான்செப்டு நல்லா இருக்கிற பட்சத்தில் இதை மற்ற இடங்களுக்கும் கொண்டு போகலாங்கிற ஒரு திட்டம் தீட்டி 28 இடங்களில் 28 மாவட்டங்களுக்கு இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள் உட்பட சமுதாய வானொலி அமைப்பதற்கு. நம்மள்ட்ட வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்குது, ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, 28 மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களும் இருக்குது, 20 மற்ற இடங்களில் சமுதாய வானொலி மற்ற அமைப்புகள் மூலமாக இருக்குது. இந்த 28 மாவட்டங்களில் சமுதாய வானொலி அமைப்பதற்கு இப்போ விண்ணப்பங்கள் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து மத்திய ஒளிபரப்பு துறை, தகவல் ஒளிபரப்புத்துறையினுடைய பரிசீலனையில் இருக்குது. விரைவில் அந்த அப்ரூவல்லாம் வந்துருச்சுன்னா இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள்லையும் இந்த ஆராய்ச்சி நிலையங்கள்லையும் இந்த சமுதாய வானொலி இது போலவே அமைக்கப்படும். அப்போது என்ன செய்யலான்னா, பிற்காலத்தில் அங்கே பதிவு பண்ண நிகழ்ச்சிகளை இங்கே ஒளிபரப்பலாம், இங்கே பதிவு பண்ண நிகழ்ச்சிகளை அங்கே ஒளிபரப்பிடலாம். தமிழ்நாடு பூராகவே இப்போ நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோன்னு சொன்னீங்க, இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக சமுதாய வானொலி ஒரு குறுவட்ட ஒளிபரப்பாக இருந்தாலும், விவசாயிகளுடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு மிக எளிதாக இருக்கும். அந்த திட்டத்தில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம்.
ஆக 28 நிலையங்கள்லையும் வந்து அந்த நெட்ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அருமையாக சொன்னீங்க. சரி, சமுதாய வானொலியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்?
இது வந்து ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லலாம், ஆரம்பம்தான். இப்போ வந்து நம்ம அரசு சார்ந்த துறைகளில் ஆரம்பிச்சிட்ருக்கோம். இதில் பொதுவாகவே ஒரு சேவை மனப்பான்மையில் இன்றைக்கி ஆரம்பிக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு தான் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மணி நேர ஒளிபரப்புக்கு, அதாவது நீங்கள் ஒரு மணி நேரம் ஏரில் ஒளிபரப்பு செய்தீர்களான்னா 5 நிமிடத்துக்கு கமர்ஷியல் ப்ராட்காஸ்ட் போகலாம், அதாவது வர்த்தக ரீதியாக ஒளிபரப்பு போகலாம். அப்போ வர்த்தக ரீதியாக ஒளிபரப்பு போகும்போது சில விளம்பரங்கள் கொடுக்கலாம். அதாவது விளம்பரங்கள்னால் மற்ற சினிமா விளம்பரமோ மற்ற விளம்பரங்கள் இல்லை, இப்போ வேளாண்மை சார்ந்த விளம்பரங்கள் கொடுக்கலாம். அதற்கு நீங்கள் வந்து இன்ன தொகையை வசூல் பண்ணிக்கலாம்னு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் 10 மணி நேரம் போனீங்கன்னா 50 நிமிஷத்துக்கு நீங்கள் கமர்ஷியல் ப்ராட்காஸ்ட் போடலாம். அதற்கு கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த சமுதாய வானொலியை நடத்தலாம். ஏன் இப்போ இந்த சமுதாய வானொலி இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி ஃபேக்டர், எந்த அளவுக்கு ஆரம்பித்து நம்ம இந்த செலவெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுல இருக்குது. நம்ம போன்ற அரசு துறைகள் பல்கலைக்கழகங்கள் செய்யலாம், இந்த அரசு சாரா நிறுவனங்களும் மற்ற ஒரு அமைப்புகளும் ஆரம்பிக்கிற சூழலுக்கு இப்போ வந்துட்டோம். அதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அது சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதை நாம் செய்தோமானால் வரக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக நாம் இந்த சமுதாய வானொலி, பல்வேறு சமுதாய வானொலி அமைக்கப்பட்டுட்டால் ஒரு செய்தியை ஒளிபரப்புறங்கிறது ரொம்ப விரைவாக இருக்கும், எளிதாகவும் இருக்கும். என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த சமுதாய வானொலியில் என்னென்ன ஒளிபரப்புகிறோம், அந்த என்னென்ன கண்டென்ட் எல்லாமே மானிட்டர்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், அந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே இருக்கிறதான்னு அவங்க பார்த்துக்குவாங்க.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சமுதாய வானொலி நிலையம்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, நம்முடைய சமுதாய வானொலி யார் யாருக்காக வந்து நடந்துட்டு வருது அப்படிங்கிற பல்வேறு உபயோகமான தகவல்களை எங்களுக்கு சொன்னீங்க. உங்கள் விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி.
இதுவரை இந்த சமுதாய வானொலினா என்ன போன்ற பல பயனுள்ள செய்திகளை நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சந்தை விரிவாக்கத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் எஸ் பி ராமநாதன் அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா.